ගරු අරවින්ද කුමාර් මන්ත්‍රීතුමා you have 9 minutes අරවින්ද කුමාර් මන්ත්‍රීතුමා
thank you honorable sir இன்று காணி சட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு எமது கருத்துக்களை கூற கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறிக்கொண்டு நான் பிரதித்துவப்படுத்தும் மலையகம் தொடர்பான காணி பிரச்சினைகளை பற்றி இங்கே எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நாட்டிலே பிரஜர் ஒருவருக்கு காணி உரிமையோ அல்லது வீட்டு உரிமையோ இல்லாவிட்டால் அந்த பிரஜை ஒரு நடைப்பிணமாக கணிக்கப்படுகின்றார். அவ்வாறு இந்த நாட்டிலே காணி உரிமையற்று நடைப்பிணமாக இருப்பவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் எவ்வித சந்தேகமின்றி எவ்வித தயக்கமின்றி எடுத்த எடுப்பிலேயே விரலை நீட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றது என்றால் அது மலையகத்தில் வாழும் எனது சமூகம் என்ற விடயத்தை நான் மிக விசனத்தோடு இந்த உயர் சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஓரிருவர் அல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள், மில்லியன் கணக்கான மக்கள் இவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு பகுதியிலே காணி உரிமையற்ற வீடு உரிமையற்ற மக்கள் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றார்கள். 200 வருடங்களுக்கு முன்பு எனது மூதாதையர்கள் பிரிட்டிஷ் வர்த்தகர்களினால் தென்னிந்தியாவிலிருந்து இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டார்கள். இந்த நாட்டை காடுகளை அழித்து நகரங்களை ஏற்படுத்தி புகையிரத பாதைகளை ஏற்படுத்தி செல்வம் கொழிக்கும் நாடாக மாற்றிய பெருமை எனது மூதாதையருக்கு இருக்கின்றது. அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் ஒரு நிரந்தர வருவாயை கொண்டு வரும் ஒரு பொருளாக தேயிலை, ரப்பர் மற்றும் கோப்பி பயிற்சியாக இருக்கின்றது. இவ்வாறு தென்னிந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட எனது மூதாதையர்களை தற்காலிகமாக அமர்த்துவதற்கு, அவர்களுக்கு தற்காலிகமாக குடியிருப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுக்கு தெரிந்த அந்த முறைமை குதிரை லாயங்கள், தங்களது நாட்டிலே இருக்கின்றன குதிரை லாயங்கள், ஹார்ஸ் டேபிள்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதற்கு நிகராக இங்கே குடில்களை அமைத்தார்கள். அதற்கு லைன் என்ற பெயரையும் வைத்தார்கள். ஆகவே அந்த லயன் அறைகளிலே சுமார் 2.5 லட்சம் குடும்பங்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகின்றன. இந்த 2.5 லட்சம் குடும்பங்களுக்கும் எவ்வித காணி உரிமையோ அல்லது வீட்டு உரிமையோ கிடையாது. தாங்கள் 200 வருடங்களாக வாழ்ந்து வரும் அந்த வீட்டை திருத்த வேண்டுமென்றால், ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது தனது வீட்டிற்கான மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட தோட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்ற பின்பே அதனை செய்யக்கூடிய ஒரு துன்பவியல் நிலைமையை இன்று மலையகத்திலே தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 200 வருடங்கள் இவ்வாறு காணி உரிமையற்று வீட்டு உரிமையற்று ஒரு மக்கள் கூட்டத்தை வைத்திருக்க முடியாது. இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்திலே அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த தற்போதைய எமது அதிமேதக ஜனாதிபதியாக இருக்கலாம், அதே நேரத்தில் இந்த நல்லாட்சியாக இருக்கலாம், இவற்றை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்த நல்லாட்சியை தெரிவு செய்வதற்கு மலையக மக்கள் மிக மிக அதிக அளவிலே தங்களது ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் ஏற்படுத்தினார்கள் என்பதற்காக இந்த காணி உரிமையும் வீட்டு உரிமையும் அவர்களுக்கு வழங்குங்கள் என்று நான் இங்கே கூறப்படவில்லை. அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றது, அதனை பெறக்கூடிய அந்த அனைத்து தகுதியும் இருக்கின்றது, உரிமையும் இருக்கின்றது. ஆகவேதான் அவர்களுக்கு இதனை வழங்க வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். எனவே மலைய மக்களை பொறுத்தளவிலே இந்த நாட்டின் வருவாய்க்கு நிரந்தர அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதற்கு, செல்வம் கொழிக்கும் நாடாக மாற்றி அமைப்பதற்கு பெரும் துணை போயிருக்கின்றார்கள் என்ற விடயத்திலே எவருமே அதனை மறுதளிக்க முடியாது. அந்த விடயத்திலே மாற்று கருத்தை கூற முடியாது. அந்த அளவிற்கு எமது மக்களின் பங்களிப்பு மிக உச்சக்கட்டமாக இருந்திருக்கின்றது என்பதை நான் இந்த சபையிலே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை இன்னும் ஒரு விடயம், தோட்டப்புறங்களிலே மலையகத்திலே 70களிலே தோட்ட பாடசாலைகள் அரசாங்கம் மயமாக்கப்பட்டன, தேசிய மயமாக்கப்பட்டன தோட்ட பாடசாலைகள். ஆனால் அவ்வாறு தேசிய மயமாக்கலின் ஊடாக அந்த தேசிய மயமாக்கல் செய்யப்படும் போது அதனோடு ஒரு தொகை காணிய பாடசாலைக்கென சுவீகரிக்கப்பட்டது.
கரு விமல்ராத்நாயக மந்திரமா உங்களை சென்ற பேமினார்.
தோட்ட பாடசாலைகள் இவ்வாறு தேசிய மயமாக்கப்பட்ட போது பாடசாலையும் அதோடு இணைந்த காணியும் பாடசாலைக்கு சொந்தம் என்ற வகையில் அவை சுவீகரிக்கப்பட்டது. ஆனால் இன்றும் கூட அவ்வாறு சுவீகரிக்கப்பட்ட காணிக்கான உரிமையோ அல்லது ஆவணமோ சரியான முறையிலே இல்லாத காரணத்தினால் பாடசாலைகளின் அபிவிருத்திக்கு அது பெரும் தடையாக இருக்கின்றது. பாடசாலையின் அபிவிருத்தி, பாடசாலைகளின் ஏனைய விடயங்களை கையாள்வதில், மைதானங்களை அமைத்துக் கொள்வதில் இவ்வாறு ஒரு பாரிய சிக்கல் அங்கே இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு பாடசாலைக்கும் உள்ள அந்த காணியை அல்லது காணிக்கான உரிமையை சரியான முறையிலே அவற்றை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பொறுப்பாக இருக்கும் கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு கட்டாய தேவையாக இன்று இருக்கின்றது. இன்று பாடசாலையின் அதிபர்கள் எம்மை நாடி வருகின்றார்கள். தங்களது பாடசாலைக்கான மைதானத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது புதிதாக கட்டிடம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கோ அங்கே பெரும் சிக்கல் இருப்பதை அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். காணி உரிமை இல்லாத நிலைமையில்தான் இவ்வாறான குறைபாடுகள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் முழுமையான அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு பிரச்சனை, மலையகத்திலே இன்று ஆங்காங்கே கோயில்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. மிக லட்சக்கணக்கான ரூபாய் செலவிலே மக்களின் சொந்த நிதியின் ஊடாக ஆலயங்கள் தோட்டப்புறங்களிலே கட்டி எழுப்பப்படுகின்றன. மிக பிரம்மாண்டமான அளவிலே ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவ்வாறு ஆலயங்கள் அமைக்கப்படும் அந்த இடத்திற்கான உரிமை அல்லது அந்த இடத்திற்கான சொந்தம் ஆலயத்துக்கு இல்லாமல் போகும் நிலைமை என்று மலையகத்திலே ஒட்டுமொத்த ஆலயங்களிலும் இந்த நிலைமை இருக்கின்றது. ஆகவே அனைத்து ஆலயங்கள் அமைந்திருக்கும் அந்த காணிகள் அவற்றை எவருமே உரிமை கொண்டாட முடியாது. அதில் உரிமை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் இந்த ஆலயங்கள் அந்தந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு அந்த ஆலய காணிகளின் உரிமை வழங்கப்பட வேண்டும். ஆகவே ஆலய பரிபாலன சபையினரிடம் அந்த உரிமையை வழங்குவதன் ஊடாக எமது மக்களை அது கௌரவித்ததாக அது அமையும். ஆகவே அதனையும் கூட கௌரவ காணி அமைச்சர் தனது கருத்திட்ட கொண்டு இந்த காணி விடயத்திலே அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று எமக்கு தெரியும் காணி சீர்திருத்தம் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அல்லது காணி உச்சவரம் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே பிரிட்டிஷ் காரர்களுக்கெல்லாம் சொந்தமாக இருந்த அரச காணிகள் 70களிலே தோட்ட சுவீகரிப்பு என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அரசமயமாக்கப்பட்டது. இவ்வாறு அரசமயமாக்கப்பட்ட தோட்ட காணிகள் இன்று தனியார் கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தனியார் கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த காணிகளின் சொந்தத்தை கம்பெனிக்காரர்கள் கொண்டாடுகின்றார்கள். இன்று கம்பெனிக்காரர்கள் சொல்லுகின்றார்கள், காணிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்று வாதாடுகின்றார்கள். அதே நேரத்தில் ஜனவசம மற்ற பெருந்தோட்ட யாக்கம் போன்ற அரச நிறுவனங்கள் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று அவை சொந்தம் கொண்டாடுகின்றன. இவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல் எல்ஆர்சி எனப்படும் காணி சீர்திருத்த ஆணை குழு இல்லை, முழு தோட்டங்களும் எமக்குத்தான் சொந்தம், தோட்ட காணிகள் எமக்குத்தான் சொந்தம் என்று அவை சொந்தம் கொண்டாடுகின்றன. ஆகவே இங்கே தோட்டப்புறங்களை பொறுத்த அளவிலே, தோட்ட காணியை பொறுத்த அளவிலே, யார் சரியான சொந்தக்காரர் என்ற விடயத்திலே இங்கே பல்வேறு மாற்று கருத்துக்களும் பல்வேறு சந்தேகங்களும் இங்கே இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இதையும் கூட கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் தனது கவனத்திலே எடுத்து இந்த உரிமை விடயத்திலே ஒரு தீர்க்கமான முடிவினை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு புறம்பாக இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது நாளை பிட்டிய கண்டி போன்ற பகுதிகளிலே ஜனவோசம பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான தோட்டங்கள், அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்டங்கள் இருக்கின்றன. இந்த தோட்ட காணிகள் இப்பொழுது எல்லாம் வெளித்தரப்பினருக்கு, வெளியாருக்கு வழங்கப்படும் ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. குத்தகை என்று சொல்லுகின்றார்கள், நீண்ட கால குத்தகை என்று சொல்லுகின்றார்கள், அவை விற்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள், உண்மை எதுவென்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறான காணிகள் வெளியாருக்கு கொடுக்கப்படுவது தடுக்கப்படல் வேண்டும். அதன் ஊடாக எமது மக்கள் அங்கே பல்வேறு சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இதிலும் கூட காணி அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் காணி என்பது ஒரு நாடு, ஒரு நாட்டின் அங்கமாக காணி இருக்கின்றது. காணி இல்லாவிட்டால், பூமி இல்லாவிட்டால், நிலம் இல்லாவிட்டால் நாடு கிடையாது. எனவே இந்த விடயத்திலே காணி என்று சொல்லும் போது இந்த நாட்டிலே மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சராக கௌரவ ஜோன் அமரத்துங்க அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவரும் கூட இந்த விடயத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஏனெனில் நிலமில்லாவிட்டால் நாடு கிடையாது. எனவே இந்த நான் இங்கே குறிப்பிட்ட விடயங்களிலே அவரின் கவனம் செல்ல வேண்டும், அரசாங்கத்தின் கவனம் செல்ல வேண்டும். மலைய மக்களின் காணி உரிமை விடயத்திலே நியாயமான ஒரு தர்ம ரீதியிலான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவைத் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
You have 10 minutes.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று யுத்தம் முடிவடைந்து 7 வருடங்கள் கடந்த நிலையில் மக்கள் மனதில் யுத்த பீதி குறைந்துள்ளதுடன் வடகிழக்கு மக்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றனர் என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகும். இருப்பினும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்ப உரிய ஏற்பாடுகள் தாமதிக்கப்படுவது மிகவும் வருத்தத்தக்க ஒரு விடயமாகும். சுதந்திர இலங்கையில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட அமைச்சே காணி அமைச்சாகும். காணி ஆணையாளர் திணைக்களம், நில அளவை திணைக்களம், காணி மறுசீரமைப்பு திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் ஊடாக நம் நாட்டின் காணி கொள்கைக்கு அமைய பல தேவைகளை நாட்டு மக்களுக்கு நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த வகையில் அமைச்சர் கௌரவ் ஜோன் அமரதுங்க அவர்களின் குறுகிய கால சேவைகள் பாராட்டத்தக்கது. துரதிருஷ்டவசமாக அண்மை காலமாக நம் நாட்டில் வடகிழக்கில் குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் காணி சட்டங்களில் உள்ள இறுக்கமான நிபந்தனைகளாலும் பெரும்பாலான மக்கள் தாம் வாழும் காணிகளுக்குரிய உரிமையை இன்னும் பெற முடியாத நிலை இன்னும் காணப்படுகின்றது. வன்னி மாவட்டத்தில் பரம்பரையாக வாழ்ந்து வந்த மக்களின் பூர்வீக நிலங்கள் உயர் பாதுகாப்பு வலயம் என்றும் போர்வையில் பாதுகாப்பு தரப்பினர் தம் வசம் வைத்துள்ளனர். யுத்த சூழலில் இடம்பெயர்ந்த வன்னி மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களின் காணிகள் உரிய ஆவணங்கள் இன்மையால் குறிப்பாக மதஸ்தலங்கள், மயானங்கள், மையவாடிகள், பாடசாலைகள் போன்ற பொது காணிகள் கூட சிலரால் அபகரிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். இவ்வாறான முறையற்ற செயல்பாடுகள் இனம் காணப்பட்டு உண்மையான காணி உரிமையாளருக்கு அவை வழங்கப்பட வேண்டும். இவர்கள் 1000 வருடங்களுக்கு மேலாக தமது மூதாதையர் வழியில் குடியிருந்த வன்னி மண்ணின் மைந்தர்களாவர். முசலி, மன்னார், முல்லைத்தீவு, வன்னி பிரதேசம் எமது மூதாதையர் கால் பதித்த இடங்கள். ஆனால் இன்று இவர்களுக்கான காணி ஒதுக்கீடு மற்றும் வீடமைப்பு திட்டங்களை சூழல் அழிப்பு நடவடிக்கையாகவும் தேச துரோக செயல்களாகவும் ஊழல் மோசடிகளாகவும் தென்பதி ஊடகங்கள் சித்தரிக்க முயற்சித்து வருகின்றன. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஆளணி பற்றாக்குறை, தொழில்நுட்ப குறைபாடு போன்ற பிரச்சனைகள் மேற்படி நடவடிக்கைகளை துரிதப்படுத்த பெரும் சவாலாக அமைந்துள்ளமை நான் ஏற்றுக்கொண்டாலும் அவற்றை தொடர் கதையாக்கி கொண்டு மக்களின் வாழ்வாதார குறையை அரசு என்ற வகையில் புறம் தள்ளிவிட்டு எம்மால் செயல்பட முடியாது என்பதனை இந்த சபைக்கு காட்ட விரும்புகிறேன். மேற்படி விடயங்களை யதார்த்தபூர்வமாக புரிந்த அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் எண்ணக்கருவில் ஓர் அம்சமாக அசாதாரண முறையில் உள்ள பாதுகாப்பு வளையம் என்ற போர்வையில் கைப்பற்றப்பட்ட காணிகள் கட்டம் கட்டமாக உரியோர்களுக்கு மீள ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதனை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று நாட்டின் பல பாகங்களிலும் ஜனாதிபதியின் நடமாடும் சேவையின் மூலம் அண்மை காலமாக பெரும்பாலான மக்களின் பல வருட காலங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த ஆயிரக்கணக்கான பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு கிடைத்து வருகின்றது. மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் உரிமை பத்திரங்கள் அவர்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யப்பட வேண்டும். அதேபோன்று பொது காணிகளின் அளவீடு செய்யப்பட்டு இனங்காணப்பட்டு அவற்றின் எல்லைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அக்காணிகளுக்கான உறுதி பத்திரங்கள் வழங்கி எதிர்கால சமூக உறவிலும் சமூக நல்லிணக்கத்திற்கும் வழியமைக்கப்பட வேண்டிய பாரிய பொறுப்பு எம் அனைவருக்கும் உண்டு என்பதனை இச்சபைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, யுத்த சூழலில் வன்னி மாவட்டத்தில் அகதியாக வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பெரும்பாலான மக்களின் முதலாம் பரம்பரையினர் மரணித்த நிலையில் அவர்களின் வாரிசுகள் காணிக்க உறுதி பத்திரம் பெறுவதற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். விசேடமாக கடந்த காலங்களில் அசாதாரண சூழ்நிலையில் பெரும் துயரங்களை அனுபவித்த வன்னி மாவட்ட மக்களின் காணி பிரச்சினை விசேட கவனம் செலுத்தி விசேட செயல் திட்டத்தின் ஊடாக அவர்களது காணி பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்று தருமாறு வேண்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான ஃபாரஸ்ட் ரிசர்வ் காணிகளில் குடியிருக்கும் மற்றும் விவசாயம் செய்யும் காணிகளை விடுவிப்பதில் பெரும் காலதாமதம் உள்ளது. ஆகவே அதனை துரிதப்படுத்த வேண்டும். கணேசபுரம், புதிய மணிபுரம், பழைய மணிபுரம், சமயபுரம், மறுக்காரம்புல போன்ற இன்னும் பல கிராமங்களில் சுமார் 30 வருட காலமாக வாழ்ந்து வரும் மக்கள் அப்பகுதி வாக்காளர் இடாப்பில் பதியப்பட்டும் சோலைவரி கட்டியும் நிரந்தரமாக வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்கு நில உறுதி பத்திரம் இதுவரை வழங்கப்படவில்லை. விரைவாக உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும். 2012 தொடக்கம் இன்று வரை விண்ணப்பிக்கப்பட்ட 2000 மேற்பட்ட நில அளவை வேண்டுகோள்கள் நில அளவையாளர்கள் பற்றாக்குறை காரணமாக மிகவும் தேக்கமடைந்து காணப்படுகின்றன. அதனால் வவுனியாவில் இன்னொரு நில அளவை திணைக்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான தனியான மாவட்ட நில அளவை திணைக்களங்கள் அமைக்கப்படல் வேண்டும். குளங்கள் மற்றும் ஏனைய திணைக்களங்களுக்கு சொந்தமான வீதி, நீர்வாய்க்கால், ஆற்று ஒதுக்கீடுகள் என்பனவற்றை ஆக்கிரமித்திருக்கும் மக்களுக்கு அவர்களுக்கு ஏதுவான இடஒதுக்கீட்டை வழங்கி அக்காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய மக்களின் காணிகளை இனம் கண்டு அம்மக்களின் காணிகளை அதிகாரத்துடன் ஆக்கிரமித்தவர்களிடம் இருந்து உரியவர்களுக்கு வழங்க விசேட ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படல் வேண்டும். எனவே யுத்தத்துக்கு முன்னர் இந்த மக்கள் வாழ்ந்த சொந்த இடங்களில் அவர்கள் எவ்வாறு தமது விவசாயம், மந்தை மேய்ப்பு, சேனை பயிற்சி மற்றும் மீன்பிடி தொழில்களை செய்து வந்தார்களோ அதே வகையில் எவ்வித தடைகளுமின்றி இன்னும் தமது வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான சூழல் மீண்டும் உறுதி செய்யப்படல் வேண்டும். அவர்கள் உரிமைகள் உறுதி செய்யப்படல் வேண்டும். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பொதுவாக வன்னியை பொறுத்தவரையில் அரச காணிகள் முறையான முறையில் பரிந்தளிப்பு செய்யப்படவும் இல்லை, மக்கள் ஒழுங்கான முறையில் குடியமர்த்தப்படவும் இல்லை. மன்னார் மாவட்டத்தில் எருக்கலம்பிட்டு பகுதியில் மீள் குடியமர்த்த பாரிய காணி பற்றாக்குறை காணப்படும் நிலையில் சுமார் 5000 ஹெக்டேயர் நிலம் பறவைகள் சரணாலயத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 1000 ஹெக்டேயர் மக்கள் காணிகளும் திட்டமிட்ட வகையில் அபகரிக்கப்பட்டுள்ளது. திருக்கேதீஸ்வரர் மக்களின் காணிகள் தொல்பொருள் திணைக்கள நிலங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பாரிய சதி நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்படல் வேண்டும். குறிப்பாக யுத்த காலத்தில், யுத்தத்துக்கு பிந்திய காலத்திலும் திட்டமிட்ட முறையில் சில வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட அனைத்து காணிகளும் மக்களின் பயன்பாட்டுக்காக விடுவிக்கப்படல் வேண்டும். இந்த பின்னணியில் அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகளுக்கான உரிய இழப்பீடுகளும் வழங்கப்பட வேண்டும். அதுபோல் இன்று எமது நகரப்பகுதிகளில் நீண்டகால அடிப்படை என்ற பெயரிலும் வேறு வேறு சில உரிய உறுதிகளும் சில உறுதிகள் வந்து சில நிறுவனங்களால் எடுக்கப்பட்டாலும் அந்த நிறுவனங்கள் சொல்லப்பட்ட தேவைக்கு அந்த நிலங்களை பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தாததனால் எமக்கு காணி பற்றாக்குறை. அந்த காணி எம் நகரப்புறங்களில் வழங்கும் பொழுது மிகவும் கவனமாக அந்த காணிகளை வழங்க வேண்டும். ஏனென்றால் ஒன்று தெரியும், எமதுக்கு 200 மில்லியன் செலவில் பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதற்கு அங்கு வந்தாலும் காணி இல்லாத பிரச்சனையால் அது ஒன்றும் இழுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் ஏனைய மன்னார் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் காணி மறுசீரமைப்பு திணைக்களத்துக்குரிய காணிகள் உரிய அதாவது தன்று யுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு எமது மக்கள் மீள் குடியேறும் பொழுது அவர்களுக்கு அந்த விவசாய காணிகளை ஒவ்வொரு ஏக்கர் அவர்களோட வாழ்வாதாரங்கள் உயரும். ஆனால் மொத்தமாக சிலர் வந்து 75 ஏக்கர் 100 ஏக்கர் என்று சென்று அந்த காணிகளை அவர்களுடைய வேற வேற பேர்களுக்கு போட்டு ஒரு ஆளை அவர்களுடைய இன்னொரு ரிலேஷனுக்கு போட்டு அந்த காணிகளை எடுக்கிறார்கள். அப்படி வழங்குவதை நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் வழங்கும் பொழுது அந்த மக்களின் தேவையை கருதி ஒவ்வொரு ஏக்கர் காணிகள் வழங்கும் பொழுது அவர்களுடைய அவர்களுடைய தேவைகள் அவருடைய வாழ்வாதாரங்கள் உயர்வடையும் என்பதனை இங்கு நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக இந்த நல்லாட்சி அரசில் வன்னி மக்களுக்கு ஒரு ஒளிமையான எதிர்காலம் பிறக்க அவர்களுக்கும் தேசிய அபிவிருத்தி பயணத்தில் இணைந்து செயல்பட சிங்கள தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் தமது கட்சி வேறுபாடுக்கு அப்பால் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என மீண்டும் வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.
குமாரசிரி மந்திரித்துமா புத்துமாட வினாடி அட்டாக்திபன்
ඔබතුමාට බොහොම ස්තුතියි ගරු සභාපතිතුමනි. අද 2013 ඉඩම් අත්පත් කර ගැනීමේ වන්දි ගෙවීම් නියෝග සංශෝධනය කරන මේ මොහොතේ විශේෂයෙන්ම ඌව පළාතේ සහ මොනරාගල දිස්ත්‍රික්කයේ සුවිශේෂී කාරණා කීපයක් ගරු අමාත්‍යතුමාගේ අවධානයට යොමු කරන්න මට අවස්ථාව ලබා දෙන්න මම සන්තෝෂ වෙනවා. විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි, සාමාන්‍යයෙන් රටක සංවාදන කටයුතු ක්‍රියාත්මක වෙනකොට ඒ සඳහා අවශ්‍ය ඉඩම් ලබා ගැනීම අවශ්‍ය වෙනවා වගේම ඒ ඉඩම් කාලයක් ඉඳන් පාවිච්චි කරපු නැත්නම් වගා කරපු ඒ ඉඩම් වල දීර්ඝ කාලයක සිට පදිංචිලා හිටපු අයට යම් විදිහක සාධාරණයක් ඉටු වෙන්න ඕනේ කියන එකයි මගේ විශ්වාසය. විශේෂයෙන්ම උමාව ව්‍යාපාරය ක්‍රියාත්මක කරන වෙලාවේ බදුල්ල සහ මොනරාගල දිස්ත්‍රික්ක දෙකේ විශාල පිරිසකර තමන් පදිංචිව සිටි ඉඩම් වලින් ඉවත් වෙන්න සිද්ධ වෙනවා. මම නියෝජනය කළ වැල්වාය මෙතන කොට්ටාෂයේ මම පිළිගන්නවා අලුතෙන් වැව් 95ක් විතර ප්‍රමාණයක් සංවාදනය වෙනවා සහ ඉඩම් ලැබෙනවා. ඒ වගේම බොහොම පාරම්පරිකව අවුරුදු මම හිතන්නේ 100ක් 150ක් විතර කාලයක් ගම්බිම් තිබෙච්ච බොහොම ශස්ත්‍රීය ඉඩම්. හොඳට පොල් වගා කරපු කොස් දෙල් වගා කරපු අවුරුදු ගණනාවක් තමන්ගේ කුඹුරු වගා කරපු අහිංසක පිරිසකට තමන් හිටපු තැන් වලින් ඉවත් වෙන්න සිද්ධ වුණා. ඒ අය ඒ කැපවීම කරන්න සූදානම් රටේ සංවර්ධනය සඳහා. නමුත් ඒ අයට යම්කිසි විදියක තමන්ට වෙච්ච හානිය පිළිබඳව කටයුතු කළා. සාධාරණ වන්දි මුදලක් ගෙවා දීම අත්‍යවශ්‍යයි කියන කාරණය මම තේදි මුලින්ම මතක් කරන්න ඕනේ. ඒකෙදී උමායි ව්‍යාපාරයේ තාමත් කිහිප දෙනෙක් ඉන්නවා. මුලින්ම ව්‍යාපාරය ආරම්භ කරපු වෙලාවේ වන්දි මුදල් නොලැබිච්ච අය. ඒකදී තක්සේරු දෙපාර්තමේන්තුවත් එක්ක යම් සාකච්ඡා කරගෙන යනවා. නමුත් ඊට අමතරව තවත් ඉස්සරහට හඳපානක ලැබවට මම හිතන්නේ ගරු ඇමතුමා මේක ගැන කතා කරනකොට මට මතකයි ඒකනායක ඇමතුමා සඳහන් කළා හඳපානක ව්‍යාපාරය කළ කියන්නේ ඉතාමත්ම පැරණි ව්‍යාපාරයක්. ඒ ව්‍යාපාරය අතිවිශාල පිරිසක් කුඹුරු වැඩ කරමින් තමන්ගේ ජීවනෝපාය හදාගෙන තියෙනවා. ඒ වැවේ ධාරිතාව වැඩි වෙනකොට කාලයක් ඉඳන් පදිංචි වෙච්ච අතිවිශාල පිරිසකට තමන්ගේ වගා බිම් වලින් අයින් වෙන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා මේ කාරණේදී මම විශේෂයෙන් ඉල්ලීමක් කරනවා උමායි ව්‍යාපාරයේ මේ හඳපානකල ව්‍යාපාරය ආරම්භ කරනකොටත් අරහා සමානව සාධාරණ විදිහට එයාට යම්කිසි මුදලක් වන්දි මුදලක් ලබා ගන්න කඩිනමින් කටයුතු කරන්න අවශ්‍යයි කියන කාරණේ ගරු ඇමතුමාගේ අවධානයට මම යොමු කරන්න කැමතියි. ඒ වගේම සුවිශේෂී ප්‍රශ්නයක් අපිට තියෙනවා ගරු සභාපතිතුමනි, සෙවනකල ව්‍යාපාරය
සෙවනගල සීනි කම්හල එවගේම පැල්වත සීනි කම්හල මේ කර්මාන්ශාල දෙකම ඇති වුණ 1977 න් පස්සේ ජයජවන් ජනාධිපතිතුමාත් ඒ වගේම රංසිංහ ප්‍රේමදාස මැතිතුමාත් මුල් නායකත්වයේ ගත්ත අවදී මේ සෙවනගල ව්‍යාපාරය සම්පූර්ණයෙන්ම ඉඩම් ටික ලැබුණේ මහවැලි විශේෂ බල ප්‍රදේශයේ කොටසක් හැටියට මහවැලි විශේෂ බල ප්‍රදේශයේ වාරි කර්මාන්ත යටතේ වාරි පහසුකම් යටතේ උක්කගා කරන්න තමයි මුලින්ම මේ ගොවි මහතර තෝරගත්තේ ඊට අමතරව වියයට අක්කර කාලක විතර කුඹුරු ඉඩමක් ලැබුණා නමුත් මේ ඉඩම් වල අයිතිය මහවැලි අමාත්‍යාංශ යටතේ තිබිච්ච නිසා తాවකාලිකව සමහර අවස්ථාවලදී ඒකේ බලතල ප්‍රාදේශික කම්බරයට පවරලා තියෙනවා ඉඩම් කච්චේදී පැවැත්තේ ප්‍රාදේශික කම්බරය නමුත් ඒක ව්‍යාකූල බවක් තියෙනවා කාටද මේ ඉඩම් වල අයිතිය කියන ප්‍රශ්නය ඒ නිසාම ඒ අයිතිය ප්‍රාදේශික කම්බරයට ඍජුව ක්‍රියාත්මක කරන්න බැරි වෙන නිසා දැන් විටින් විට බලහත්කාරයෙන් අනවසර විදියට මේ ඉඩම් වල පදිංචිලා තමන්ගේ අයිතිය පළ කරනවා ඊට අමතරව මේ ප්‍රදේශවල තවත් ඒ අයට අනවසරයෙන් මේ ප්‍රදේශවල පදිංචි වෙන නිසාම ඒ අයට අපිට ගැටලුවක් වෙලා තියෙනවා විදුලි බලය දුන්නාම ඒ අවශ්‍ය පහසුකම් ටික දුන්නාම කොහොමද ඒ අය ඒ තැන්වලින් අයින් කරන්න කියලා. ඒ නිසා මම මේ ළඟදී අපි ගරු සභාපතිතුමනේ මේ අපි මහවැලි අමාත්‍යාංශයේ නිලධාරි මහතුරුත් ඒ ලේකම්තුමා ඇතුළු නිලධාරි මහතුරුත් එක්ක අපි ආංශික අධීක්ෂණ කමිටුව අපි සාකච්ඡා කළා මේක. විශේෂයෙන්ම අපේ ගරු ඇමතුමාගේ මම ඉල්ලීමක් කරනවා මේකේ අවසාන වශයෙන් මේ පිළිබඳව කතා කරන්න නැත්නම් තීරණයක් දෙන්න වෙන්නේ ගරු ඇමතුමාට. එනිසා එතුමාගේ අවධානය යොමු කළා මේ පිළිබඳව විශේෂයෙන් යම් කටයුත්තක් කරයි කියලා. මොකද මේකේ බරෑරුම් කාරණය තමයි සම්පූර්ණ ඉඩම් ප්‍රමාණය ගරු සභාපතිතුමනි හෙක්ටයාර් 5592යි. මේකෙන් සමාගමට ලබා දීලා තියෙන ඉඩම් ප්‍රමාණය හෙක්ටයාර් 489.86යි. නිවාස බිම ඒ කියන්නේ ගොවි මහතුන් තමන්ගේ නිවස හදාගන්න ඒ වගේම කුඹුරු වගා කරන්න අවශ්‍ය ඉඩම් ප්‍රමාණය හෙක්ටයාර් 815.42යි. කුඹුරු ඉඩම් ප්‍රමාණය විතරක් 602ක් තියෙනවා හෙක්ටයාර් ඒ නිසා මේක දැවැන්ත ප්‍රශ්නයක් බවට පත් වෙනවා ඉස්සරහට. විශේෂයෙන්ම දැන් මේ ඉඩම් වල අයිතිය ලබා දෙන්න කියලා දැන් අවුරුදු 30ක විතර කාලයක් මේ වගා බිම වල වගා කටයුතු කරපු ගොවි මහතුන් ඉල්ලීමක් කරනවා තමන් ඉන්න ගෙදර ඉඩමට තමන්ට අයිතියක් නැහැ ඒ නිසා බැංකුවකටවත් යම්කිසි ලේඛනයක් ඉදිරිපත් කරන්න ණයක් ගන්න පුළුවන් ක්‍රමයක් නැහැ. එනිසා මේ කාර්නාටික ගැන විශේෂ අවධානය යොමු කළා මේ පිළිබඳව යම් පැහැදිලි වැඩපිළිවෙලක් හදාගන්නට වෙනවා. කාටද මේ ඉඩම් අයිති දෙන්නේ, කොහොමද මේ අධීක්ෂණය කරන්නේ, කොහොමද ගොවි මහත්තයරට තමන් මෙච්චර කාලයක් වගා කරපු ඉඩම් වල අයිති ලබා දෙන්නේ කියන කාරණේ මම මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම මෙතනදී මම යෝජනා කරනවා මේ ඉඩම් වල අයිති දෙනකොට විශේෂයෙන්ම සෙවනගල ව්‍යාපාරය ක්‍රියාත්මක වෙන්නේ උග්ගස් වගා කිරීමෙන් පමණයි. බැරි වෙලාවත් මේ කාර්නේදී උක්කගා කරන ඉඩම් වල යම්කිසි විදිහකින් අපි අයිති ලබා දුන්නොත් එතකොට සමාගමට ප්‍රශ්නයක් වෙනවා, කොහොමද මේ ඉඩම් වල වෙන වෙන වගාක වලට ගොවි මහතුරු යාමෙන් ඒක වළක්වගන්නේ කොහොමද කියන ප්‍රශ්නේ මතුවෙනවා. ඒ නිසා ඒක ගැනත් අවධානය යොමු කරලා මේ ප්‍රශ්නේ විසඳයි කියලා මම විශේෂයෙන්ම ගරු ඇමතුමාගේ අවධානයට යොමු කරනවා. අවසාන කාරණේ තමයි ගරු සභාපතිතුමනි මුතුකණ්ඩේ ව්‍යාපාරය ඔබතුමා දන්නවා. මුතුකණ්ඩේ ව්‍යාපාරයේ සීමලාණ්ඩුව ප්‍රාදේශීය කම් කොට්ටාෂේ මුතුකණ්ඩේ ව්‍යාපාරය ආරම්භ කර 1980 ආරම්භ කරපු මුතුකණ්ඩේ ව්‍යාපාරය අද වෙනකොට ගරු සභාපතිතුමනි මුලින්ම මේ ව්‍යාපාරය ක්‍රියාත්මක කරනකොට අත්පත් කරගත් ඉඩම් කැබලි ප්‍රමාණය 456යි. මේ වෙනකන් ඒ සම්බන්ධව වන්දිගම ඇති ඉඩම් කැබලි ප්‍රමාණය 91යි. තක්සේරු වාර්තා ඉල්ලා මෙතුමා මට බාධා කරනවා ගරු සභාපතිතුමනි මගේ කතාවට. මේ තක්සේරු වාර්තා ඉල්ලා ඇති ඉඩම් කැබලි ප්‍රමාණය කැබලි 208යි. එතකොට ලොකුම ගැටලුව තියෙන්නේ ගරු සභාපතිතුමනි අවුරුදු 36ක් යනකම් මේ සමහර ගොවි මහත්තුන්ට තමන්ගේ ඉඩම්වල අයිතිය සම්බන්ධයෙන් පැහැදිලි නැහැ සහ වන්දි මුදල් ලැබිලා නැහැ. මේ පිළිබඳව අප දිස්ත්‍රික් සම්බන්ධ කමිටු රැස්වීමත් අපි කතා කළා. නමුත් මේ පිළිබඳව විශේෂ අවධානයක් යොමු කරන්න අවශ්‍යයි. මොකද මෙතෙන් තියෙන බැරෑරුම ගැටලුව තමයි ගරු සභාපතිතුමනි තොරතුරු ප්‍රමාණවත් නොලැබී ඇති කැබලි ගණන කියලා 96ක් තියෙනවා. ඒ කියන්නේ අවශ්‍ය තොරතුරු ලැබිලා නැහැ. මොකද දැන්ට අවුරුදු 36කට ඉස්සෙල්ලා මේ ඉඩම් ටික යොදාගත්තේ මේ ව්‍යාපාරය ක්‍රියාත්මක කරන්න. නමුත් අද ඒ තැන්වල ස්ථිපිච්ච ගෙවල් වල ගෙදර ප්‍රමාණය මොකද්ද කියලා දන්නේ නැහැ. තිබිච්ච ගවන් මොනවද දන්නේ නැහැ. ඒ මුල් හිටව පදිංචිකරුව පිළිබඳ පැහැදිලි ලේකර නැහැ. ඒ නිසා මේ පිළිබඳ විශේෂ අවධානය යොමු කළා. මේ අයට මේ අහිංසක ගොවි මහත්තුරුන් තමන්ගේ ගම්බිම් වලින් ඉවත් වෙන්න පිච්ච මේ අයට සාධාරණ වන්දි මරණ ලබා දෙන්නට අපේ ගරු ඇමතුමා කටයුතු කරයි කියන කාරණේ මම මෙතන මතක් කරමින් මේ අවස්ථාව ලබා දීම ගැන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම යනවා. බොහොම ස්තුතියි.
Next speaker honorable Satasivam Vialayendran, you have 15 minutes.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய காணி ஒழுங்கு விதி தொடர்பான பாராளுமன்ற விவாதத்திலே பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றிகள். உண்மையிலே காணி தொடர்பான இன்றைய விடயம் பலரும் பல்வேறு விட்டதான கருத்துக்களையும் தங்களுடைய மாவட்ட மாகாண பிரச்சனைகளையும் எடுத்து எம்பினார்கள். கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலேயே நிலப்பரப்பு கூடிய மாகாணங்களில் ஒன்று இந்த கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்திலே 2013 2014 2015 இந்த 3 வருட காலப்பகுதிக்குள் காணி தொடர்பான முறைப்பாடுகள் கிட்டத்தட்ட 17,000 காணி தொடர்பான கிழக்கு மாகாணத்திலே 3 வருடத்திலே காணி தொடர்பான முறைப்பாடுகள் 17,896 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 3 வருட காலத்திலே இந்த அளவு காணி தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது, எந்த அளவுக்கு அந்த மாகாணத்திலே காணி தொடர்பான பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். திருகோணமலை மாவட்டத்திலே 3,428 காணி தொடர்பான முறைப்பாடுகளும், அம்பாறை மாவட்டத்திலே 9,453 முறைப்பாடுகளும், நான் பிரதித்துவப்படுத்தும் மட்டக்களவு மாவட்டத்திலே 1,256 காணி தொடர்பான முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. உண்மையிலே எமது கிழக்கு மாகாணத்திலே இந்த காணி தொடர்பான பிரச்சனை யுத்த காலத்துக்கு முன்பிருந்தாலும் பின்பும் அது தொடர்ந்து செல்கிறது. முன்னியாட்சியில் தொடர்ந்தாலும் இன்று இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு பலத்தை வைத்துக் கொண்டு ஆகிய நல்லாட்சியிலும் காணி தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து செல்கின்றது. உண்மையிலே இன்று 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு கூட முன்னிய அரசு வடக்கு கிழக்கிலே இந்த காணி தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க தவறியது. அதனால் மக்கள் 2015 ஜனவரி மாதம் 8 நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எமது வடகிழக்கு மக்கள் கூடுதலான பங்களிப்பை வழங்கினார்கள். ஏன், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அண்மித்திருக்கின்ற எமது சகோதர மாவட்டம் புலனறுவை மாவட்டம், அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் எங்களுடைய இன்றைய மேன்மதங்க ஜனாதிபதி அவர்கள். அவருடைய மாவட்டத்திலே அவரை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு அந்த மக்கள் அளித்த வாக்குகளை விட எத்தனையோ மடங்கு அதிகமான வாக்குகளை எமது மக்கள் வழங்கினார்கள். ஆனால் இன்று அந்த மாவட்டத்திலே அந்த மாகாணத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதான காணி அபகரிப்பு முயற்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மனங்களிலே ஒரு மிகப்பெரிய வைராக்கியம், நல்லாட்சி மீது அதிருப்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவ்வளவு காலத்திலும் ராணுவ முகங்களாக இருந்த காணிகளிலிருந்து 15 ஏக்கர் காணிதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொகையான 100,000+ ஏக்கர் காணிகள் இன்னும் ராணுவ முகாங்களைத்தான் இருக்கின்றது. அது தவிர அது ஏற்கனவே தொடர்ந்து இருந்து வந்து ராணுவ முகங்கள் என்று பார்த்தாலும் மட்டக்களப்பினுடைய மயிலத்தனமடு மாதவனை போன்ற பகுதிகளிலே திட்டமிட்ட காடழிப்பு செயற்பாடுகள் நடந்து கிட்டத்தட்ட 10,000+ ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே திட்டமிட்ட சில குடியேற்றங்களும் ஒரு சில பௌத்த குருக்கள் நடவடிக்கையும் சேர்ந்து பாதுகாப்பு பிரிவுடைய உதவியோடு அந்த மாவட்டத்துக்குரிய மக்களுடைய மேச்சத்தறியாக இருந்த பகுதிகளில் இருந்த மாடுகளை கூட கிட்டத்தட்ட 39 மாடுகளை சுட்டு தள்ளி அந்த நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள். இதற்கு அப்பால் இன்று ராணுவ முகாம்களாக இருக்கின்ற காணிகள், குறிப்பாக நான் எனக்கு முன் பேசிய என்னுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறுநேசன் அவர்கள், மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ராணுவ முகாம்களாக போலீஸ் நிலையங்களாக இயங்குகின்ற காணிகளை பற்றி ஒரு பட்டியலை கூறியிருந்தார். இந்த முரக்கட்டஞ்சேரி என்று சொல்லப்படுகின்ற பகுதி கிட்டத்தட்ட 1990 அந்த பிரதான வீதி அண்டிய நிலப்பகுதி கிட்டத்தட்ட 26 வருடங்களாக ராணுவ முகாமாக இருக்கின்றது. அந்த ராணுவ முகாமா இருக்கின்ற அந்த பகுதிக்குள்ளே ஒரு பாடசாலை இருக்கின்றது, விளையாட்டு மைதானம் இருக்கின்றது, மக்களுடைய குடியிருப்பு காணி இருக்கின்றது. அண்மையிலே ஒரு விதவை தாய் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், 26 வருடங்களாக என்னுடைய சொந்த காணி அந்த ராணுவ முகாமுக்குள் இருக்கின்றது. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு விதவை தாய், எனக்கு படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், மிகவும் கஷ்டப்படுகிறேன், இந்த காணியை விட்டு தாருங்கள். 2014 ஜனவரி மாதம், இந்த வருடம் ஜனவரி மாதம் 13 நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதற்காக நான் பேசிய பொழுது அங்கு வந்திருந்த ராணுவ பேச்சாளர் சொன்னார், 2 தாருங்கள், நாங்கள் நிச்சயமா அந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு செல்வோம், 2 தாருங்கள் என்று. இன்று 9 கடந்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதேவேளை அந்த ராணுவ முகாம் இருக்கின்ற அந்த பாடசாலை, அங்கே ஒரு பாடசாலை இருக்கின்றது, அது வீதியின் உடைய நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து போனால் அது வீதியின் வலது புறத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த காணி, அந்த பாடசாலை இருந்த இடத்துக்கு பதிலாக ஒரு காணி ஒதுக்கப்பட்டது இடது பக்கத்தில் ஆற்றை அண்டிய பகுதி. அங்கே பாடசாலை பிள்ளைகள் சின்னம் சிறார்கள், நீங்கள் மட்டக்களப்பினுடைய திருமலை பிரதான வீதி கொழும்பு திருமலை வீதி கூட வந்தால் அந்த பாடசாலையிலே பிள்ளைகள் தகர கொட்டில்களுக்குள் நிலத்திலே மண்ணுக்குள் இருந்து படிக்கிறார்கள். ஆனா வளமான பாடசாலை அங்கு ராணுவ முகாமா இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது ஆற்றை அண்டிய பகுதி என்பதால் அந்த கட்டப்பட்ட கட்டிடங்கள் கூட தண்ணி அரிக்கப்பட்டு மிக அபாயமான எப்போதாவது இடிந்து விடலாம், பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இறந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது. கால இழுத்தடிப்புகளை செய்து கொண்டு இன்னும் அந்த ராணுவம் ஆற்றப்படாமல் இருக்கின்றது. எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள், ஒரு சிரேஷ்ட அமைச்சர், மிகவும் புரிந்துணர்வோடு செயற்படுகின்ற ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், நிச்சயமாக அவர் இந்த காணி அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய காலத்திலாவது வேகமாக அந்த சின்னம் சிறார்களின் உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு முயற்சியாக நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் அந்த பாடசாலையை வந்து பார்த்தால், இப்பொழுது இருக்கின்ற அந்த முரக்கடைஞ்சினை பாடசாலையை வந்து பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கும். ஆகவே ஒரு வளமான பாடசாலை ராணுவமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலையை விரைவாக பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியிலே ஒரு வேகமான விரைவான முடிவை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை புதூர் பகுதி அண்டி விமான நிலையத்துக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை அண்டியிருக்கிறதான அந்த புதூர் மைதானம், அந்த புதூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மைதானம், ஒரு சிறு மைதானமாக இருக்கின்றது. அங்கே காணி இருக்கின்றது. ஆனால் அதை அங்கே இருக்கின்றதான ஏபோஸ் அவர்கள் அந்த காணியை பெரும்பகுதி அவரிடம் இருக்கிறது. அந்த மைதானத்தை நம்பி பாடசாலை இருக்கிறது. 4 ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விளையாடுவதற்கு ஒரு மைதானம் இல்லையாகவே இருக்கின்ற அந்த சிறிய மைதானத்தை சற்று விஸ்தாரமாக்கி தருவதற்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று கிழக்கு மாநிலத்திலே குறிப்பாக திருவோணமலையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குரிய குச்சவெளி என்ற பகுதியில் உள்ள 3.33 பேச் கிட்டத்தட்ட 3/4 ஏக்கர் காணி நேவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆகவே அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நடவடிக்கை விஸ்தரப்படுத்துவதற்கு அந்த காணி தேவையா இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சம்பூர் பகுதியிலே அனல் மின் நிலையம் திட்டம் கைவிடப்பட்ட போதிலும் இந்த திட்டத்துக்காக பொதுமக்களிடமிருந்து எடுக்கப்பட்டதான 500 ஏக்கர் காணியை அந்த உரிமையாளர்களிடம் திரும்ப கையளிப்பதற்கு இந்த அரசு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காரணம், அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் கிளிவட்டி முகாம், அகதி முகாமிலே வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கான நடவடிக்கையும் எங்களுடைய இந்த அமைச்சு, குறிப்பாக எங்களுடைய காணி அமைச்சர்கள் மேற்கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று கிழக்கு மாநிலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக இந்த காணி அபகரிப்பு என்பது ஒரு சில படிமுறைகளை மையமாக வச்சு நடக்கின்றது. முதலாவது, இந்த காணி பகுதிகள் எங்கே இருக்கின்றது கூடுதலாக என்பதை ஒரு சில அதிகாரிகளிடம் கேட்பது, அந்த அதிகாரிகள் வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு தென்னிலங்கையில் இருக்கின்றதான பணம் படைத்தவர்கள், ஹோட்டல் போன்றவற்றை கட்டக்கூடியவர்கள், மிகப்பெரிய பணம் படைத்தவர்களிடம் அந்த காணிகளை கொடுக்கின்றதான சில முயற்சிகளுக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சில அரசு அதிகாரிகள் துணை போகின்ற நிலை இருக்கின்றது. குறிப்பாக இந்த காணி அபகரிப்பு எடுத்து பார்க்கும் பொழுது அபிவிருத்தி என்ற போர்வையிலே காணி அபகரிப்பு இடம்பெறுகிறது. அபிவிருத்தி என்ற போர்வையில் நடைபெறுகிற பார்க்கிறது. மாறி மாறி வருகின்ற அரசு, அரசை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட அங்கே காணி அபகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தால் பாசிக்குடா உண்மையிலே நாங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருக்கின்ற காணி அமைச்சர் அவர்கள் பாசிக்குடா என்ற பகுதியிலே இந்த ஹோட்டல் வரவதற்கு முன்பு அங்கிருந்த மக்கள் அவருடைய குடியிருப்புகள் இருந்தது. அவர்கள் அங்கே குறிப்பிட்ட மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள், சிறு கடைகளை வைத்து வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்வாதாரம் ஏதோ அடிப்படையில் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் முன்னைய அரசிலே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்திலே நாங்கள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை வரவேற்கின்றோம். அந்த பாசிக்குடா பகுதியிலே இருந்த மக்களை உங்களுக்கு இந்த இடத்திலே பாசிக்குடாவிலே ஹோட்டலில் வரும்பொழுது போதுமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு நாங்கள் வேறொரிடம் தந்து அந்த இடத்திலே உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கட்டித்தருவோம் என்று கூறி இன்றைக்கு அங்கே நட்சத்திர விடுதிகள் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களோ அல்லது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களோ எத்தனை பேர் அந்த விடுதிகளில் வேலை செய்கிறார்கள், குறைந்தது கூற்று துடைக்கிற வேலை கூட எத்தனை பேர் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் கூட இல்லை. இன்று அந்த மக்கள் பிச்சை எடுக்கிற நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இப்பொழுது வந்த இந்த நல்லாட்சி அரசு வாகரை பகுதியிலே ஒரு ஆள் வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அங்கு மக்கள் ஏன் எதிர்த்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் பாசிக்குடாவில் இருந்து முன்னைய அரசு காலத்திலே ஒரு வளமான வாழ்க்கையை தருவோம், இது வருவதால் உங்களுக்கு தான் 60% வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு திட்டத்தை முன்மொழிந்து நாங்கள் ஏமாந்த நிலையிலே இப்பொழுது ரால் வளர்ப்பு என்ற அந்த காணிகளை கால் வளர்ப்பு என்ற அடிப்படையில் காணிகள் எடுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மீன்பிடி தொழிலை நம்பி செய்கின்றன. வேலைவாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், எந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும், யாருதிலே வேலை புரிவார் என்ற சந்தேகங்கள் அங்கு எழுகின்றன. ஆகவே அபிவிருத்தி என்ற போர்வையை வைத்துக் கொண்டு அங்கிருக்கின்ற மக்களுடைய அதாவது ஒரு ஓரளவாவது சிறப்பான வாழ்க்கையை நடத்துகின்ற மக்கள் மீது நாங்கள் இவ்வாறான அபிவிருத்தி என்ற போர்வையிலே அவர்களை மீண்டும் கீழ்நிலைக்கு கொண்டு போகின்ற செயற்பாடு உண்மையிலே வேதனைக்குரியவிடே. அது மாத்திரமில்லை, இன்று திட்டமிட்டதான குடியேற்றங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டமிட்ட குடியேற்றங்கள் குறிப்பாக சொல்ல போனால் சிங்கள மக்கள் இன்று இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழ்கின்ற, பூர்வீகமாக வாழ்கின்ற, 100% சிங்கள மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பகுதியிலே திடீரென்று ஒரு பள்ளிவாசலை கொண்டு கட்டினாலோ அல்லது திடீரென்று ஒரு இந்து ஆலயத்தை கட்டினாலோ அந்த மக்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். ஏன்னா ஒரு பூர்வீக வாழ்கின்ற பகுதி அது, அங்க ஒரு இனமுறுகள் ஏற்படத்தான் செய்யும். அதே போன்றுதான் இந்த தமிழ் மக்கள் பூர்வீகமாக நீண்ட காலமாக செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஒரு சில அரசியல்வாதிகள் பின்புலமாக இருந்து கொண்டும் இன்று இந்த மாதவன மயிலத்தன மடுவிலே விகாரை அமைப்பதிலும் அந்த காணி அபகரிப்பிலும் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் பின்புலமாக இருக்கிறார்கள். ஆக இந்த தமிழ் மக்கள் பூர்வீகமாக செறிந்து வாழ்கின்ற பகுதியிலே ஒரு சிலருடைய இந்த தாந்தோன்றித்தனமான திட்டமிட்ட குடியேற்றமா இருக்கலாம் அல்லது புத்தவிகாரை அமைப்பா இருந்தாலும் அங்கிருக்கின்ற மக்களுக்கு இனமுறுகளை ஏற்படுத்துகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற காலகட்டத்திலே இந்த நல்லாட்சியிலே இவ்வாறான ஒரு சில வேலை திட்டங்களை அநாகரிகமான முறையில் செய்கின்றவர்கள் இருக்கத்தான்
செய்கின்றார்கள்.
இவ்வாறானவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், அதுவே முக்கியமான விஷயமா இருக்கின்றது. இன்று இந்த யுத்தத்திலே 11,900 மேற்பட்டவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே 7,000 மேற்பட்டவர்கள் அங்க வீரர்களாக இருக்கிறார்கள். கண்கள் இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை. இவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு ஒரு 2 ஏக்கர் காணியை பிரித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுப்பதற்கான எந்த திட்டமும் இந்த நல்லாட்சி இல்லை. கிட்டத்தட்ட 1,000,000 இருக்கு 31,05,000 விதவைகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் 1,000,000 இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை சொந்த மண்ணிலே கொடுப்பதற்கு ஒரு ஏக்கர் காணியை கொடுப்பதற்கு கூட எந்த ஒரு திட்டங்களையும் முன்னெடுத்ததாக இந்த அரசு, இந்த நல்லாட்சி அரசு முன்னெடுத்தா தெரியவில்லை. ஆனால் வளமாக இருக்கின்ற கொழும்பிலோ அல்லது தென்னிலங்கிலோ வளமாக இருக்கின்ற பணம் படைத்தவர்களை அபிவிருத்தி என்ற பொருளை கொண்டு அவர்களுக்கு காணிகளை கொடுத்து அவர்களை மீண்டும் மீண்டும் வளப்படுத்துகிற ஒரு செயற்பாடுதான் நடைபெறுகின்றதை ஒழிய இருக்கின்ற மக்களை இன்னும் பிச்சை எடுக்கின்ற கையாண்டுகின்ற நிலைக்கு கொண்டு போகின்ற நிலைதான் இந்த நல்லாட்சியிலும் தொடர்வதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு, இந்த நல்லாட்சி அரசு, இந்த நல்லாட்சியை கொண்டு மக்கள் இந்த நல்லாட்சியை இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல் தயவு செய்து இந்த அரசு இவ்வாறான திட்டமிட்ட குடியேற்றங்கள், அபிவிருத்தி என்ற போர்வில் ஏற்படுகிற காணிய வெறுப்புகளை உடனடியாக நிறுத்தி அதற்கான பதிலை வழங்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய அருமை பார்லமென்ட் அரவிந்தகுமார் அவர்கள் கௌரவ பார்லமென்ட் அரவிந்தகுமார் கூறி சொன்னார், 200 வருடங்களாக இந்த மலைய மக்கள் கிட்டத்தட்ட 250,000 பேர் ஒரு நாட்டிலே அவர்கள் காணியற்றி வாழ்கின்ற அவலநிலை என்பது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு. அதையும் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
கருவ கே கே பிரியதாச மந்திரித்துமா ஒபுத்துமாட வினாடி அட்டாக் திபன்
உலாசுல கரு மந்தித்துமணி இடம் லபாதியுமே இடம் இதாசன இடம் வந்திகிவே சா இடம் அத்தர்கனிமே பண சம்பந்த பே கரு இடமெத்துமா இவத்தல் ஜோதனாக என விசேஷம் கரு எமத்துமா விசிங் அது என்ன ஜோதனாவோதனாவா பேராட்டி இடம் ஒப்பு நத்தி தசலட்சியாக விசு லட்சியாக பவன ஜனதா இன்னும் இடம் ஒப்பு நத்துவ இடம் ஒப்பு நத்தி அயட்டை இடம் ஒப்பு லபாதியுமே இவர கரீர் அப்ப ரஜய விசிங் அப்ப கரு அகமெத்துமா பிரகாஷ் தத்கடா இடம் நத்தி ஜனதாவட்ட ஒப்பு நத்தி ஜனதாவட்ட இடம் ஒப்புல பாதி விட கட்டத்துக் கொண்ட வகையில ஏ அணுவ உபத்துமா மே வெடப்பில்லை சார்த்தக வெள்ளா மே பணத்துளி மே அவுத் அவசானம் என கொட்ட மே ஒப்புல பாதி மட்ட எமிரத்தன் லபன உத்தி அவசான விண்ணப்பத்தமே மே இடம் ஒப்புட்டி லபாதி விட கட்டத்துக் கொண்ட கிரிமகான விசேஷம் சந்தோஷம் வேணும். இவ்வகையும் மே இடம் விசேஷம் நூலிய திசைக்கே கத்தம நூர்லியே மஸ்கிலிமத்த கொட்டாசி கத்தம ஏ கொட்டாசி தருணு இடம் மக்கொள்ளையா பகுதி காலத்துல திபுனா ஜலாசாகார கிபியாக்தியில் பிரதான வசிங் மவுசகலே இவகையும் காசல்ரி ஏன ஜலாச ஏ ஜலாச அவட்ட தியன இடம் இடம் சங்கலந்த எல்லாசி இடம் டாய்த்தி இடம் ஏ இடங்கள பலாத்காரம் கொடசாக் பதிஞ்சு விழா இன்னும் கொடசாக் எல்லாசி அத்தியசக துமா விசிங் கேக்காயிட தீல தீனவா கிசிம அனுதானமே துறவாத் தீல தீனவா ஏ ஆயிட்ட சமாராயிட்ட ரிசிட் பாத் திகத்துல கடல தீனோ ஏ இடங்கள் எக்கம் இடம் மட்டும் ரிசிட் பாத் திகத்துல கடல தீனோ ரூபாய் பந்தா தாதா அரகேன ஏப கடல தீனோ கீழ அப்படி பெண்ணல தீனோ இவங்க விசால வசிங் சமார மாசோல அப்படி சம்பந்தக்கான கமிட்டி விசால பெசம் ராசியாக எம்மி போவத்தினோ இவட்ட தொடுத்துரு கண்ட கியாம சமார காமலிதாரி மாத்திர அப்படி தெக்க நோய்க்கு பிரசன எத்திக்கிறீங்க மே வினப்பட்ட விசேஷம் மேகான மே இடம் சியல்லம மே நேவத்த இடம் அமாத்தியாசிட்ட பவராகின சமீட்சணை அக்கல்ல எதியது பூஜ்ஜலையான்ட்டு கபாதியும் வெடுப்பில எத்திக்கிறன கீழ விசேஷம் மேவத்தாவே உபத்துமாக இல்லா சீட்டோம். இவகையும் ஹெட்டன் நகர ஆசித்த விசேஷம் எக்கம் பூஜ்ஜலை கூட்ட இடம் அக்கற ஹயா தீல தீனும் அக்கற திககானே ஒப்பு துணக்கிங் எக்கம் பூஜ்ஜலை கூட்ட எக்க அக்கறே ருப்பியல் லக்ஷ அட்டகானே தீல தீன் மாத்தலே பூஜ்ஜலை கூட்ட மாத்தலே இடம் பிரச்சனை கட்ட மே அமகம் கோர்லேயும் தவிர மே அக்கற ஹயா தீல தீன் லக்ஷ அட்டகானே எக்கம் அது வட்டினாக்காம தீர சொந்த இடம் அக்கற ஹயா ஹெட்டன் நகர ஆசி எத்தக்கொட்ட மே இடமே வட்டவள வெட்டி சமாக டாய் தீக்கியனவா இடம் நமுத் எல்லாரசியக்கிந்தவாய் இடம் ஒப்பு தீலாதியோட்ட மே தான் ஓட்டே ஆகாதீன மே இடங்கள பர்ச்சஸ் கேலிவாசம் விற்கணும் நோக்கி அகுவாம பர்ச்சஸ் ஹாத்தலிஸ் தாஹாய் பர்ச்சக்கு ஹாத்தலிஸ் தாகானு தென்ன தென் மே கடுத்து குறைக்கணும் இது மே வகை எக்க எக்க வெட கடுத்து கரணுவா மேகான விசேஷ அவதானம் கொள்ள மே இடம் சியல்லும் රජයට පවරාගෙන මේ පුජ්‍යලයන්ට ඒ දිය යුතු සාමාන්‍යයෙන් දැන් සාමාන්‍ය පුජ්‍යල කොට දෙන්නේ අක්ක පච්චස් 10යි. වැඩිමනොත් 10ය දෙන්නේ. ඈ ඊට පච්චස් 20 දෙනවා. අක්කර ගණන් දෙන මේකක් මම නම් දැකලා නැහැ. එමෙ නිසා විශේෂයෙන්ම මේ අක්කර 50 60 දීපුවාට යම්කිසි වැඩපිළක් ඇති කළා ඒව නැවත පවරාගෙන නීතියානුකූල කරලා මේ දුප්පත් ඉඩම් නැති අහිංසක ජනතාවට ලබා දෙන වැඩපිළක් ඇති කරන්න කියලා විශේෂයෙන් මම ඔබතුමාගෙන් ඉල්ලා
සිටිනවා.
මේවා කතා කරාම ඒවට කිසි පිළිතුරක් අපිට ලැබෙන්නේ නැහැ. එම නිසා ඒ ගැන විශේෂම ප්‍රතිමාගේ අවධානය යොමු කරන්න කියලා මම විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම දැන් තක්සේරුවක් ලබා ගන්න ගියාම දැන් 2004 ඉඳලා මේ දක්වා තක්සේරුව ලබා ගන්න ගිහිලා තියෙන දැනට තාමත් නැහැ පර්චස් 6කටත් පර්චස් 20කටත් මම ඉදිරිපත් කරපු එකක් මේ පමන් දේවාලයට ඉල්ලපු පර්චස් 6යි තක්සේරුව ඉල්ලුවා දැන් අවුරුදු ගිය 2004 ඉඳලා මේ දක්වා ඒක ලබා ගන්න දෙයක් නැහැ ඒ ඔප්පුව මේ ලිපි ගොනු අතුරුදහන් වෙලා ඒක ලබා ගන්න ක්‍රමයක් නැහැ නමුත් ඔබතුමාගෙන් මම විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා දැන් අද ඒ 2004 ඉල්ලපු තක්සේරුව අද තක්සේරුවක තට්ටේට එකතු කරලා දෙන්න එපා අපි අපහසුටපත් වෙනවා මේ කියන්නේ දේවාලේ සල්ලි උනත් මේ මහ ජනතාවගේ සල්ලි 2004 ගාට මේ උනොත් එම නිසා දුප්පත් අහිංසක ජනතාවගේ ගෙවා ගන්න බැරි තත්ත්වය තියෙනවා පරණ තක්සේරුවට මේ අය කරන්න ඒ දින කාලෙට දැන් වැඩිය මේ සාමාන්‍ය පර්චස් 10 20 දින අයගේ 50 60 දින අයගේ නම් ඕන ගන්න කය කරලා අපිට පස්සයක් නැහැ. ඒක විශේෂයෙන්ම ඔබතුමා මේ මම ඉල්ලීමක් කරනවා මේ විශාල ඉඩම් ප්‍රමාණයක් තියෙනවා පර්චස් 10 15 ඒ වගේ ඒවා ගැඬුරලි ගත්තොත් පර්චස් එකක් රුපියල් 10 ලක්ෂ 4000ක් විතර වෙනවා දැන් වෙන වටිනාකම. ඉතින් මේ වගේ නුවරළිය ගත්තාම නුවරළියේ නගරයේ තියෙනවා විශාල ප්‍රමාණයකට ඉඩම් ඔප්පු නැතුව ඒ අයට 10,40,000 ගන්න කිව්වොත් කොහොමද ගෙවන්න වෙන්නේ? බොහොම පොඩි පැල්පත් අටවගෙන ඉන්න අය. ඒ නිසා ඔබතුමාගෙන් මම ඉල්ලා සිටුවා අර පරණ ඒ තක්සේරුව ඒක සාමාන්‍ය ගානකට තක්සේරු කොල්ලා ඒ වටිනාකම අනුව ගෙවලා ඒ අයට ඒ ඉඩම් ඔප්පු ලබා දෙන්න කටු වැඩි බ්ලොක් කරන්න කියලා විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා. දැනට ඊට වඩා වැඩි ප්‍රමාණ තියෙන හැට අක්කර 40 50 30 40 අඩාගෙන තියෙන හැට ඒ වැඩි ගණන් අය කරාට ඒ ගැටලුවක් නැහැ. ඒ වගේම මේ වගේ ප්‍රමාදයකින් තොරව දැන් අවුරුදු 2004 ඉඳලා මේ වෙනකොට 4 අවුරුදු 12ක් වමන ගත වෙලා තියෙනවා. ඉතින් මේක ප්‍රශ්යකට වාර 8ක් 9ක් ගිහිල්ලා තියෙනවා. සමහර ඒවා වල මේ ලිපිගණු හොයාගන්න නැහැ කියනවා. ඉතින් මේ වගේ ප්‍රශ්න තියෙනවා. ඉතින් මේ නිසා මේ ලිපිගණු ආරක්ෂා කරන වැඩපිළිවෙලකුත් තියෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම සන්තෝෂ වෙනවා මේවා පරිගණකගත කරලා ආරක්ෂා වෙන විදිහට කටයුතු කරලා තියෙනවා කියලා. ඉතින් ඒක විශේෂයෙන්ම සන්තෝෂයට කාරණාය. ඒ වගේම විශේෂයෙන්ම කියන්න ඕන මෙන්න මේ ග්‍රාම සේවා වසන් 4000 විශාල වශයෙන් මේ දරුණු ඉඩම් බංකොල්ල ඇති වෙලා තියෙන්නේ නල්ල තන්නිය කියන සීත ගඟුල වසම ඒ වගේම ඩික්කොය වසම ඒ වගේම නෝට් වසම හැටන් නගරයේ උතුර සහ දකුණ යන වසන් ඒ කීපයේ මේ ඉඩම් විශාල වශයෙන් මේ විදිහට එක එක පුජ්‍යලයන්ට අද අනුම තමයි ඒ ප්‍රදේශයේ පුජ්‍යලයුත් නෙවෙයි විතස්තර ප්‍රදේශ සමහර අය මේ කොළඹ අඩමුදලාලාගේ ලංකාවේ ඇඩ්‍රස් තමයි තියෙන්නේ ඊළඟ වලට දීලා තියෙන්නේ. ඒ වෙන නිසා ඒ ගැන විශේෂයෙන්ම පසුබිමක් කරලා හොයලා බලලා මේක කොහොමද ලබලා දුන්නේ කියන තොරතුරු ලබා ගන්නවා. දැන් පහුගිය කාලය තුල සමහර අයට දුන්නේ ඉඩ මේ චන්දනාමලයෙන් නම තියෙන්න ඕන ඊළඟට පදිංචිය තහවුරු කරන්න ඕන ඒ වගේ තොරතුරු හොයලා තමයි මේ බලපත්‍ර දෙන වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරේ. නමුත් දැන් එහෙම වැඩපිළිවෙලක් නැහැ. දැන් එදෙනෝ ඒ වගේ දැන් මස්කලිය බස් නැවතුම් පොලේ ඒ බලහත්කාරයෙන් කඩකාරයෙක් ප්‍රදේශයේ ප්‍රබල දේශපාලනඥයෙක් අල්ලගෙන ඉන්නවා. කඩයක් ගහන්න යනවා. ඉතින් මේ ගැන කතා කරාම ඒක පළාත් සභාවට අයිති කියලා. ඉතින් පළාත් සභාවෙන් එහුවා කියනවා අපිට අයිති නැහැ කියලා ඉවරලා. ඉතින් මේ ගැන විශේෂයෙන් බලන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා ඒ කඩකාමරේ දැන් දැනට පොලිසියෙන් නතර කරලා තියෙනවා අනේ ප්‍රදේශයේ ප්‍රබල දේශපාලනඥයෙක් නවටමයි දීලා තියෙන්නේ නවටමයි ප්‍රාදේශීය ගම්වැසියන් විශේෂ පද කඩලා තියෙන්නේ ඔප්පු කුද්දීලා තියෙනවා ඔප්පුකුත් දීලා තියෙනවා. ඔප්පුවක් කියන්නේ මේ මේ බලපත්‍රයක්. බලපත්‍රයක් දීලා තියෙනවා. ඉතින් මේ වගේ පාදේශීය ලේකම් හරහා තියෙන ඉඩම් වලට ඒ විදිහට කටයුතු කරලා තියෙනවා. එතකොට ඉඩම් ප්‍රතිසස්සන කොමිස සභාව සතු ඉඩම් වලට ඒ විදිහට කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් එම නිසා මේ ගැන විශේෂයෙන් අවධානය යොමු කළා. ඔබතුමා සාධාරණයක් කිටිකරයි කියන විශේෂයෙන් මම බලාපොරොත්තු වෙනවා. මේ රටේ මේ ඉඩම් ඔප්පු නැති අයට ඉඩම් ලබා දෙන්න දැන් වතුකරේ විශේෂයෙන්ම ගත්තම තප්පරයක් විනාඩියක් දෙන ගරු මුලාසන මන්තුමනි වතුකරේ ජනතාවට දැන් ඉඩම් නැහැ කියන කතාව නෙවෙයි වතුකරේ ජනතාවට තමයි අපේ රජයෙන් කොයිතරම් හතක ඉඩමක් දීලා ඒකට ඔප්පුවක් ලබා දෙන්න ඉඩම ගේකුත් එක කටයුතු කරලා තියෙන්නේ. එම නිසා වතුකරේ ජනතාවට කවදාවත් අසාධාරණයක් වෙන්නේ නැහැ කියන එක මම විශේෂයෙන් මේ වත්තම මතක් කරමින් ගරු ඇමතුමනි ඔබතුමාව විගත්තා උත්සාහය සාර්ථකව මේ රටේ දුප්පත් අහිංසක ජනතාවට සදක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචසෝපියෙන් අවසන් කරනවා.
ඊළඟට ගරු විජිත බේරගොඩ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක් වෙන් කර තිබෙනවා. ඊට පෙර ගරු එම්.එච්. නවාව එමෙතුමා මුලාසනේ බාර.
මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අද දිනේ සාකච්ඡාවට බඳුන්වන ඉඩම් අත්පත් කර ගැනීමේ වන්දි ගෙවීමේ අධිවේගී මාර්ග සම්බන්ධව ඉඩම් අත්පත් කර ගැනීමේ වන්දි ගෙවීමේ පනත සාකච්ඡා කරන මේ මොහොතේ වැදගත් කරුණු ගණනාවක්ම සාකච්ඡා කරනු ලැබුවා. කෙසේ වුවත් විවිධ සංවර්ධන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරනකොට එයින් කැපකිරීම් කරන ජනතාවට සහනයක් සැලසීම සාධාරණයක් ඉෂ්ට කිරීම වැදගත් කියන එක අපි දකිමු. විශේෂයෙන්ම රජයක් මාර්ග සංවර්ධනය වෙන්න පුළුවන් නැත් අධිවේග මාර්ග සකස් කිරීමේදී නැත් මාර්ග පුළුල් කිරීමේදී ඉඩම් අත්පත් කර ගැනීමක් සිද්ධ වෙනවා. බොහෝ වෙලාවට තමන් පදිංචි නිවස වෙන්න පුළුවන්, ඒ වගේම වගා කරන බිම් වෙන්න පුළුවන්, වටිනා ව්‍යාපාරික ස්ථාන වෙන්න පුළුවන්, මේවා කැපකිරීම කරන්න සිද්ධ වෙනවා. හැබැයි ඒ සියලු දෙනා මේ කැපකිරීම කරන්නේ ඒ සංවර්ධනය සඳහා තමන්ගේ ඉඩම පරිත්‍යාග කරන්නේ යහපත් චේතනාවකින් යහපත් පරමාර්ථයකින්. ඒ නිසා රජයට වගකීමක් තියෙනවා සාධාරණ වටිනාකමක් දෙන්න. ඉතින් අපි දකිනවා මේ ලංකාවේ භූමි ප්‍රමාණය ගත්තම වර්ග කිලෝමීටර් 65610ක් විතර තියෙනවා. මේ සීමිත භූමි ප්‍රමාණය නිෂ්පාදන සාධකයක් විදිහට මේ රටේ ජනතාවට අනාගතයට බොහොම වැදගත්. ඉතින් මේ සීමිත භූමි ප්‍රමාණයෙන් තමයි මාර්ග ටික හදන්න ඕන. ඒ වගේම වාරි මාර්ග ව්‍යාපෘති ජලාශ සකස් කරන්න ඕන, නිවාස යෝජනා ක්‍රම. ඒ වගේම නගර නිර්මාණය කරන්නට ඕන. ඊට අමතරව ස්වභාවිකව ගලා යන ගංගා, වනාන්තර, රක්ෂිත, ඒ වගේම සතුන්ට ඉන්න වාසභූමි, මේ සියල්ල මේ සීමිත භූමි ප්‍රමාණය තුළ තමයි අපි දකින්නේ. ඉතින් මේ නිසා සංවර්ධනය සඳහා මාර්ග සකස් කිරීමේදී හෝ ඒ වගේම වෙනත් විශේෂ ව්‍යාපෘති සඳහා කැපකිරීමක් සිද්ධ කරන්න වෙනවා. ඒක කළ යුතු වෙනවා. මවක් තමන්ගේ දරුවා බිහි කරනකොට තමන්ගේ ශරීරයේ යම් කොටසක් ක්ෂය කරනවා වගේම මේ සංවර්ධනයේදී භූමිය වනාන්තර මේ සම්පත් කැප කරන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා ඒ කැප කරන අයට සාධාරණයක් ඉෂ්ට වෙන්නට ඕන. අපි දන්නවා මේ ඉඩමක් කියන එක කෙනෙකුගේ ජීවිතේ උපතේ සිට මරණය දක්වාම ඉඩම කියන එක බැඳිලා පවතින. ඒ නිසා තමයි ඉඩමක අයිතිය වැදගත් වෙන්නේ. ඉතින් අපේ රටේ ඉන්නවා දහස් සංඛ්‍යාත ශාල පිරිසක් ඉඩමක් තිබුණට ඉඩමේ අයිතිය නීත්‍යානුකූලව නැහැ. ඉතින් වර්තමාන අග්‍රාමාත්‍යතුමා ප්‍රකාශ කළා අපි දැක්ක පෞගේ දවස්වල ඒ සින්නක්කර ඉඩමේ අයිතිය ලබලා දෙනවා කියලා. හැබැයි ඒක හොඳ ප්‍රගතිශීල පියවරක් ඒක ප්‍රමාද නොකර කරන්න පුළුවන් නම් ඒක බොහොම වටිනවා. ඉතින් මම හිතන්නේ කාර්යභාරය ක්‍රියාත්මක කරන්න ඉන්නේ අපේ ඉඩම් අමාත්‍යතුමා. ඉතින් එතුමාට ලොකු වගකීමක් තියෙනවා. ඉතින් මේ අධිවේගී මාර්ග අද අධිවේගී මාර්ග නිසා ගමනාගමනයේ පහසු වෙලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් නිෂ්පාදන භූමි ප්‍රදේශවලට අවශ්‍ය යෙදවුම් ගෙනියන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ වගේම නිෂ්පාදන වෙළඳපොළට ගේන්න පුළුවන්කම තියෙනවා. ගමනාගමනයේ ප්‍රවාහනයේ පහසු වෙලා තියෙනවා. ඒ නිසා කාලය ඉතිරි වෙලා තියෙනවා. මේක සංවර්ධනය කරා යන රටකට බොහොම වැදගත්. ඉතින් ඒ නිසා මේ අධිවේගී මාර්ග නුවර ඉඳලා කොළඹ දක්වා මේ මධ්‍යම අධිවේගී මාර්ගය සකස් කරන්න දැන් සූදානම් වෙලා තියෙනවා, ආරම්භ කළා තියෙනවා. ඉතින් ඒකෙදි ඒ කැපකිරීම කරන, ඉඩම් පරිත්‍යාග කරන, ඉඩම් ලබා දෙන අයට ඒ සාධාරණ වන්දියක් ගේම බොහොම වැදගත්. හැබැයි සමහර අය ඉන්න මේ ඉඩම්, ඒ ඉඩම විතරයි තමන්ගේ සන්තකයේ තියෙන වටිනාකම වස්තුව තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා ඒ අය ජීවිත කාලෙම ඒ ඉඩමෙන් තමයි ප්‍රයෝජනය ගන්න. සමහරට ඒකේ තියෙන වගාවෙන් ප්‍රයෝජනය ගන්නවා, එක කුලියට දීලා ප්‍රයෝජනය ගන්නවා, නැත්නම් තමන් ඒකේ තමයි ජීවත් වෙන්නේ. ඉතින් ඒ නිසා මේ වර්තමාන කාලේ තියෙන වටිනාකමටත් වඩා අහුට ඊටත් වඩා වැඩි වටිනාකමක් තක්සේරු කරට කමක් නැහැ. මොකද ඒක එහෙම වෙන්නට ඕන. ඉතින් කොහොම හරි ඔබතුමා විශේෂ කාරණා කීපයක් සඳහන් කරා ඔබතුමාගේ කතාවේදී. අලුතින් ඉදිරියේදී ගන්න ඕන ක්‍රියාමාර්ග ගැන සඳහන් කරා. මොකද විවිධ සීමා ලිහිල් කරමින් නව දීමනා පත්‍ර ලබා දීමට, ඉඩම් අයිතිය තිබෙන සීමා පරස්පරයන් ඉවත් කිරීම, ඉඩම් පිළිබඳ තොරතුරු පද්ධති ඇතුළත් කිරීමට බලාපොරොත්තු වීම, ඉඩම් බැංකු පනත, ඒ වගේම ඉඩම් ලේඛන සංරක්ෂණ කිරීම වගේ ඉඩම් ගබඩා පනත් ගෙනීමට බලාපොරොත්තු වීම. ඉතින් මේ වගේ ඉඩම් සම්බන්ධව රටේ තියෙන ප්‍රධාන කාරණයක් සම්බන්ධව ඒක වෙනුවෙන් ජනතාවට යහපතක් කිරීම සඳහා ඒ වගේ පනත් ගෙනීම බොහොම හොඳයි කියන එක අපි විශ්වාස කරනවා. ඒකම අපි දන්නවා දැන් මේ වෙනකොට රජයේ ප්‍රතිපත්තියක් තියෙනවා ආයෝජනය වැඩි කරලා. ඉතින් ආයෝජනය වැඩි කිරීම හරහා මේ රටේ නිෂ්පාදනය වැඩි කරලා රට ආර්ථික වශයෙන් සංවර්ධනය කිරීමේ බලාපොරොත්තුවක් තියෙනවා. ඉතින් ඒ අනුව මේ ඉඩම් දේශීය කම්පැනි වලට විදේශීය කම්පැනි වලට ඉඩම් ලබා දීමේ බලාපොරොත්තුවක් තියෙනවා.
මම පොඩ්ඩක්
මලස්සනාරුඩ ගරු මන්ත්‍රීතුමනි, මම සඳහන් කරමින් හිටියේ ඒ නිසා දැන් විශේෂයෙන්ම වියලි කලාපේ මොනරාගල වගේ දිස්ත්‍රික්කවල සාල ඉඩම් ප්‍රමාණයක් තියෙනවා. දැන් ඒ ඉඩම් ප්‍රයෝජනයට ගන්න ඒ ප්‍රදේශයේ ඉන්න ජනතාව. අපි දන්නවා ඌව වෙල්ලස්සේ නිදහස් සටනට පණපෙව් අතීතයේ ඉඳලා දවල අධිරාජ්‍යයට විරුද්ධව සටන් කරපු සාල පිරිසක් ඉංග්‍රීසීන්ගේ ක්‍රූරතර ඝාතනයට ලක් වෙලා වැව්වමුණු විනාශ කරලා එයාගේ ඉඩකඩම් අත්පත් කරගෙන ඒ අය ඒ ප්‍රදේශයෙන් එළව දැමපු යුගයක් තිබුණා. ඉතින් ඒ පරම්පරාවලින් පැවතෙන පිරිස් තමයි ඒ ඌවෙල්ලස්ස මොණරාගල දිස්ත්‍රික්කේ ජීවත් වෙන්නේ. ඒ අය පාරම්පරිකව කෘෂිකර්මාන්තයෙන් ජීවත් වෙනවා. ඉතින් මේ අය හේන් ගොවිතැන, ගොඩ ගොවිතැන, කුඹුරු ගොවිතැනින් තමයි ජීවත් වෙන්නේ. මේ අය සමහර වෙලාවට රජයේ ඉඩම්වල ඒ වගේම වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව සතුව තිබෙන ලඳු කැල, රූස්ස ගස් නැති වනාන්තර නැති ලඳු කැල තමයි ප්‍රයෝජනට ගන්න. අවුරුද්දෙන් අවුරුද්ද ඒ අය කන්න භෝගව ගාව, හේන් භෝගව ගාව කරනවා. ඉතින් මේ ඉඩම් දැන් මේ වෙනකොට සමහර කම්පැනි දේශීයෙන්ද පුළුවන් විදේශීයෙන්ද පුළුවන් මේව ඇවිල්ලා බලාගෙන යනවා. මොකද මේවා ඒ අය ආයෝජනය කරලා මහා පරිමාණ විදියට කෘෂිකර්මාන්ත හරි මොනවා හරි දේ දෙන්න. ඒක ප්‍රශ්නයක් නෑ. නමුත් මේ ප්‍රදේශවල ජනතාවට රැකියා අවස්ථාවක් නැහැ. මේ අය ජීවත් වෙන්නේ කෘෂිකර්මාන්තයෙන්
කියනවා.
ගොවිතැන් කටයුතු කළා මේ අය ජීවත් වෙන්නේ. ඒ නිසා ඒ අයට මුල් තැන දෙන්න. ඒ අය ප්‍රදේශයේ ජනතාවට, දිස්ත්‍රික්කයේ ජනතාවට ඒ අය පාරම්පරික වගාව ඒ නවීන ක්‍රමයට හරි වගා කරන්න අවශ්‍ය උපදෙස් ලැබලා දෙන්න ඒ අදාළ දෙපාර්තමේන්තුව ඉන්නවා. ඒ නිසා ඒ අයට මූලික තැනක් දෙන්න කියන කාරණය මතක් කරනවා. මොකද ඔක පහුගිය අවුරුදු වලත් මේ වගේ ඉඩම් ලබා ගැනීම සඳහා විශේෂයෙන්ම මේ වෙනකොට සියඹලාණ්ඩු වත්තේගම ග්‍රාම නිලධාරි වසමේ අක්කර 55,000ක් තියෙනවා. හැබැයි නම් විහාරස්ථානයකට අයිති ඉඩමක්. ඒ ඉඩමේ ප්‍රදේශයේ ජනතාව සමහර ස්ථිර පදිංචි වෙලා ඉන්නවා විහාරස්ථානයට බදු ගෙවෙනවා නමුත් හේන්ගොවිතන කරනවා. ඉතින් කම්පැනි අක්කට හාමුදුරුව බාර දීලා තියෙන අක්කර 2138ක් සීනි සමාගම. දැන් මේ අය ඒ ප්‍රදේ ඒ කියන්නේ ඒ වග් මිල දීලා ගත්ත ඒ ඉඩම සුද්ධ කරන්න යනකොට අර ඉන්න අය අයින් කිරීමේ ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් මේ අය අවශ්‍ය අනුමැති අරගෙන තිබුණත් ඒ ජනතාව දෙනුවත් කරලා ඒ ජනතාවට විකල්පයක් සොයලා නැහැ. දැන් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය ප්‍රදේශීය මැති ඇමතුරු සාකච්ඡා කරගෙන යනවා. ඒ අයටත් සාධාරණයක් කරලා මේ අයට ඒ වගා භූමි ප්‍රමාණය දීලා ඒ කම්පැනිටත් දෙන්න. ඒ නිසා මේවා ජනතාව දැනුවත් කරලා ජනතාවගේ කැමැත්ත මත පූර්ව සාකච්ඡා
ඉවරයි.
තමට විනාඩියක් දෙනවද?
1 මිනිත් දෙනවා.
ඉතින් ඒ වගේම මොනරාගල කහම්බාන ග්‍රාමීන්දාරි වසිත තෙනගලගල්ලන්ද වරාපිටිය කියන ප්‍රදේශයේ වරාපිටිය ප්‍රදේශයේ හෙක්ටයාර් 500ක පමණ භූමි ප්‍රමාණයක ඒ ප්‍රදේශයේ ජනතාව කෘෂිකාර්මික කටයුතු වල යෙදিলা එයාගේ ජීවන තත්ත්වය සකස් කර ගන්නවා. හැබැයි දැන් ඒ සමාගම් කීපයක් ඇවිල්ලා ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට නැත්නම් අදාළ නිලධාරීන්ට දැනුම් නොදී සමහරට පොලිස් ආරක්ෂාව ඇවිල්ලා ඊඩම් ටික බලාගෙන යනවා. එතකොට ජනතාව අතර භීතියක් ඇවිල්ලා තියෙනවා. මෙහෙම අනුමැතියක් නැතිව ඇවිල්ලා බලාගෙන යන්නේ මේ ඊඩම් ටික අරගෙන ඒ අය වගා කටයුතු කරගන්න කියලා. ඉතින් ඒ නිසා වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව සතුව වුණත් ඒ ඊඩම් මාත්‍යවරයා විදිහට ඔබතුමාට මේ ඊඩම් වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව හෝ පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව හෝ වෙනත් දෙපාර්තමේන්තුවල ඇති ඊඩම් පිළිබඳ සම්බන්ධීකරණයක් කරලා විශේෂයෙන් ප්‍රදේශයේ ජීවත් වන ජනතාවට ප්‍රමුඛ ස්ථානය දීලා ආයෝජන හරි වෙනත් සමාගම් වලට හරි දීමට කටයුතු කිරීම වැදගත්. ඒ නිසා මේ පිළිබඳව ජාතික ප්‍රතිපත්තියක් ඇති කරලා පැහැදිලි ප්‍රතිපත්තියක් තුළ විශේෂයෙන්ම මේ රටේ ජීවත් වන ජනතාවට මූලිකත්වය දීලා ඒ කටයුතු කරන්න කියන කාරණය සිහිපත් කරමින් ඔබතුමා අලුතින් මේ සම්බන්ධව ගෙන එන ඒ අනපනත් යෝජනා මේ රටේ ජනතාව වෙනුවෙන් මේ රටේ ඉඩම් තිබුණත් නීත්‍යානුකූල අයිතියක් නොමැති ජනතාව වෙනුවෙන් අයිතිය ලබලා දීලා
ප්‍රගතිශීලී
කටයුත්තට දායක වෙන්න හැකියෙන්ද කියලා ප්‍රාර්ථනා කරමි.
බිස්මිල්ලාහිර්
රහ්මානිර් රහීම්. ගෞරව ප්‍රතිකුලකලින් තවිසාලර් අවර්ගලේ ஓகே சார். காணி அபிவிருத்தி திருத்த சட்டமூலத்தின் மீதான விவாதத்திலே கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக காணி உரிமையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அம்சங்களை திருத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலே இந்த திருத்த சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கின்ற கௌரவ காணி அமைச்சர் கௌரவ ஜோன் அமர்துங் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டை பொறுத்த வகையிலே நீண்ட காலமாக கொண்டுவரப்பட வேண்டிய ஒரு சட்டம், இதன் மூலம் காணி உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான காணிகளை வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம் மூலம் ஒரு சிரேஷ்ட அமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் நீண்ட கால யுத்தத்தின் காரணமாக, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலே மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலே அந்த யுத்தத்தின் காரணமாக மக்கள் வீடுவாசல்களை விட்டு வெளியேறி அந்த பிரதேசங்களுக்கு போக முடியாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். யுத்தத்தின் பின்னர் மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களுக்கு போகின்ற போது அந்த காணிகள் வேறு சில நபர்களால் பிடிக்கப்பட்டோ அல்லது வேறு சில தேவைகளுக்கு அரச உத்தியோகத்தர்களால் பயன்படுத்தப்பட்டோ அல்லது அவ்வாறான காணிகள் அரச காணிகள் என்று அரசாங்க உத்தியோகத்தர்களால் அடையாளப்படுத்துவது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் தங்களுடைய சொந்த நிலங்களில் போய் மீண்டும் குடியேற முடியாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அகதிகள் முகாம்களிலே நண்பர்களுடைய வீடுகளிலே வீடு வாசல்களை இழந்து உறவுகளை இழந்து அகதிகளாக வாழ்ந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களுக்கு போகின்ற போது தங்களுடைய வீடுகளிலே வீடுகளை கட்டிக்கொள்ள முடியாமல் அல்லது அமைத்திருக்கின்ற குடில்களுக்கு மின்சாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் சில அரச உத்தியோகத்தர்கள் பிரதேசாளர்கள் தடுத்து நிறுத்துவதன் மூலம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்பட வேண்டும். சில அரச உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்கிறார்கள். வருடக்கணக்கிலே வழக்குகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மக்களால் நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்கறிஞர்களை வைத்து வழக்குகளை வாதாட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சம்மாந்துறை பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே இங்கு கௌரவ பாராளுமன்றம் இருக்கின்றார்கள். இங்கு பல பிரதேசங்களிலே அவர்கள் வயல்களை அந்த பிரதேசங்களை ஃபாரஸ்ட் வன இலாகா திணைக்களம் காடாக பிரகடனம் செய்ததன் மூலம் தங்களுடைய சொந்த வயல் செய்து கொண்டிருக்கிற நிலங்களிலே வயலை செய்ய முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். அவருடைய சொந்த நிலங்கள் 60-70 வருடங்களாக அவர்கள் வயல் செய்து கொண்டிருக்கின்ற இடங்களை யுத்த காலத்திலே அவர்களுக்கு தெரியாமலேயே பிரகடனம் செய்துவிட்டு இன்று கடந்த வருடமும் வயல் செய்தவர்கள் இப்பொழுது வயல்களை செய்ய போகின்ற போது விவசாயம் செய்கின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பாக நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விசேஷம் கரு ஜோனா மருத்துங்க இடம் எமத்து மாட்ட இல்லா சிட்டுமா கௌரவ எமத்துமா சிரேஷ்ட எமத்தி வரையா விசேஷம் எமத்துமா இடம் பிரஷ்னே இடம் பிரஷ்னுமா கடைத்து காரணமா விசேஷம் மடகளை போதிஸ்துக்கு யுத்தம் பாசே ஏ ஜனதாவ ஏ ஜனதாவ யுத்த நிசா அவர் திஹாக் ஏ பிரதேச ஜீவித்தண்டு பெரியவுனா அநாத்தகதோட ஹிட்டியா தமங்க நேதாயக ஹிட்டியா தென் ஆ யுத்தம் பாசே தமங்க கவல் வளர்ட்ட எனக்கூட்ட விசால பிரஷ்ட மூணு தின் வினுவா ஏ இடம் சமஹார விட்ட வின கட்டிய 15 விழா இன்னுவா சமஹார இடம் ரஜே நிலதாரி வசேன் வின வின விதவள்ட பாராரந்தியனவா தினட்ட ஏ இடமட்ட கியாம ஏ ஆயிட்ட விருத்தவ பிராதேசிகம் வரும் உசாவே தானுவா ஏ துப்பத் மினுசுண்ட உசாவேட கீல அவருது கணனாவ அவருது கானா மே ஏ பிரவிசிந்தேன்
பச்சன சுவாசம் கரணுமா தேங்க்யூ.